ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 22வது திருப்பாடல் பிரவாவரம். அம்பிகையின் புகழிலே ஊறிக் கிடந்தது அபிராமி பட்டரின் நெஞ்சம். அவளுடைய வடிவையும் வண்ணத்தையும் தியானித்து அவர் பாடினார். இன்னும் அவருடைய வியப்பு மாறவில்லை. பசும்பெண் கொடியே என்று போன பாடலில் நிறுத்தியவர் அந்த கொடியை மறுபடியும் புகழத் தொடங்குகிறார். அம்பிகையானவள் மென்மையே வடிவானவள், கோமலாங்கி என்றும் லலிதா என்றும் திருநாமங்களை பெற்றவள். ஆதலால் கொடி போன்றவள். எந்த அடைமொழியும் இன்றி கொடியே என்றால் போதுமே என்று அவருக்கு தோன்றுகிறது. அதனால் இந்த பாடலின் முதல் வரியை கொடியே என்று ஆரம்பிக்கிறார். ஆம், கொடி தளர்ந்து உயர்ந்து நிற்பது போலவே அம்பிகையும் நிற்கிறாள். அவள் உயிர் கூட்டங்களுக்கு இறங்கி கருணையினால் நெகிழ்ந்து விளங்குவாள். பொதுவாக பெண்களை அம்புஜவல்லி, சண்முகவல்லி என்று கொடிகளின் பெயரை வைத்து அழைப்பது வழக்கம். அம்பாளானவள் இத்தகைய வள்ளிகள் யாவரினும் சிறந்த கொடியாக இருக்கிறாள். அதனால் அவளுக்கு அடைமொழி சேர்க்க தேவையில்லை என்று ஆசிரியர் கருதினார். அதனால் அபிராயப்பட்டார் இங்கு கொடியே என்று இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். மேலும், தன்மைக்கும் மென்மைக்கும் சிறந்தது வஞ்சிக் கொடி. அதை பெண்களுக்கு ஓமை கூறுவது வழக்கம். அம்பிகை வஞ்சுலவள்ளி போல் இருக்கிறாள். அதனால் அடுத்தபடியாக இளவஞ்சி கொம்பே என்கிறார். இவ்வாறு மென்மை மிக்கவளாக இருக்கும் அம்பிகை தன் பெருங்கருணையினால் அடியவர்களை ஆண்டு கொள்கிறாள். பக்தர்களும் ஞானிகளும் பக்குவத்தினால் உயர்ந்து அவளுடைய பேரொருளை பெறுகிறார்கள். ஆனால் அபிராயப்பட்டர் இங்கு பக்குவம் இல்லாத எனக்கு அருள் செய்தாளே எம்பிராட்டி என்று இங்கு அம்பாளுடைய கருணையை எண்ணி வைக்கிறார். இன்னும் பல பல பிறவிகள் எடுத்தாலும் எனக்கு இந்த பக்குவம் வருமா என்று ஐயப்படுகிறார். அத்தகைய தாழ்ந்த நிலையில் இருந்த எனக்கு இந்த வஞ்சிக்கொம்பு பழுத்த கனியை தந்தது. இது பெரிய ஆச்சரியம் அல்லவா? இது உண்மைதான். இதற்கு காரணம் அபிராமி அன்னையின் பெருங்கருணைதான். அதாவது, காலமல்லாத காலத்தில் பழுத்த கற்பக மரம் போன்றவள் இந்த தாயான அபிராமி. இப்படி அபிராமி அன்னையின் கருணையை அடுத்த வரியில் எனக்கு வம்பே பழுத்தபடியே என்று அமைக்கிறார். இங்கு படி என்பது உருவம் அல்லது முறை. வம்பே பழுத்தல் என்பது காலமல்லாத காலத்தில் பழுப்பதை சொல்வது. கொடி என்றென்றும் கொம்பென்றும் விழித்தார். கொம்பு என்பது பூங்கொம்பை குறிப்பது. பூ வந்தால் பிறகு காய் வந்து பிறகு கனி வர வேண்டும். அந்த கொம்பு இங்கே இதோ பழுத்து விட்டது என்கிறார் அபிராயப்பட்டார். ஆனால் பலகாலம் காத்திருந்து பருவம் வரும்போது பழுக்க வேண்டியது விரைவிலே பழுத்து விட்டது. இதை மறைபொருளாக அபிராயப்பட்டார், நான் பக்குவப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அன்பன், எனக்கு அம்பாளுடைய கருணையானது விரைவிலேயே பழுத்து விட்டது என்பதை இங்கு மறைமுக சுட்டி காட்கிறார். அதனால் இங்கு எனக்கு வம்பே பழுத்தபடியே என்கிறார். இப்படியாக இந்த பாடலின் முதலில் கொடியே, இளவஞ்சி கொம்பே, எனக்கு வம்பே பழுத்தபடியே என்று முதல் வரியை மிகவும் அழகாக அமைக்கிறார். கொடி, கொம்பு, பழுத்தபடி என்றெல்லாம் சொன்னவருக்கு மலரும் மனமும் நினைவுக்கு வந்தன. அம்பிகையை மனமாக சொன்னால் அதனை தாங்கும் மலர் இது. அவள் வேதத்தின் உட்பொருளாக இருக்கிறாள். ஆதலால் வேதம் என்னும் மலரின் பரிமளமாக இருப்பதாக சொல்லலாம் என்று நினைத்து மறையின் பரிமளமே என்று அடுத்த வரியை வைக்கிறார். பிறகு, மிக்க பனி அடர்ந்த பெரிய மலை இமாச்சலம், அதனால் அதனை பனிமால் இமயம் என்று சொல்கிறார் அபிராயப்பட்டார். அந்த மலையில் பெண் யானையைப் போல் உலாவி வந்தால் அம்பிகை. ஆதலால் அடுத்த வரியை பனிமால் இமய பிடியே என்று அமைக்கிறார். இப்படி மலையரசனின் புதல்வியாக வளர்ந்த அவளுடைய எளிமை, அவளே எல்லோருக்கும் தாயாக இருக்க ஜனனி, மாதா, ஸ்ரீமாதா என்றால் என்றெல்லாம் திருநாமங்களை பெற்று எல்லோருக்கும் தாயாக விளங்குகிறாள். அவள் யார் யாருக்கு தாயாக இருக்கிறாள்? எல்லோருக்குமே தாய். பிரம்மன் முதல் புழு வரையில் உள்ள ஜீவராசியில் அனைத்திற்கும் தாயாக விளங்குவதனால் அம்பாளுக்கு ஆ பிரம்மகீல ஜனனி என்ற திருநாமம் வந்தது. பிரம்மன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் அவள் தாய். அவளே தன்னிடமிருந்து அவர்களை புறப்பட விட்டு அவர்களுக்குரிய செயல்களை செய்யும் வண்ணம் ஆணையிட்டிருந்தாள். அதனால் அடுத்த வரியை பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே என்று மேலே பாடினார். இதுவரையில் அம்பிகையின் பல வகை புகழ்களை கூறி மகிழ்ந்த அபிராயப்பட்டர் இப்பொழுது அவளுடைய திருமுன் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வருகிறார். அவர் வேண்டிக் கொள்வது உலகிய பொருளை அன்றல்ல, வேண்டுகால் வேண்டும் பிறவாமை என்று அடுத்த வரியை வைக்கிறார். அதாவது அடுத்த வரியில் அடியேன் இறந்திங்கு இனிப்பிறவாமல் வந்து ஆண்டுகொள்ளே என்று அம்பியை பார்த்து இங்கு இனிமேல் பிறக்கக்கூடிய வரத்தை எனக்கு அருள வேண்டாம், இனி இறந்து இங்கு பிறவாத நிலையை எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். பிறவியே பல துன்பங்களுக்கு காரணமாவது, பிறவி அற்றுவிட்டால் என்றும் மாறாத பேரின்ப வாழ்வை எய்தலாம். இப்போது பிறந்து விட்டபடியால் இறப்பினின்றும் உய்ய இயலாது. ஆனால் அம்பாளுடைய திருவுருளை பெற்றுவிட்டால் இந்த சரீரத்தை உதறிய பிறகு இனி இங்கே வந்து பிறவாத நிலை வரும். வினை காரணமாகவே பிறவி வருகிறது. இறைவியின் திருவருளால் வினையற்று பிறகு பிறவாத நிலையாகிய முக்தி கிடைத்துவிடும். அத்தகைய நிலை தமக்கு வேண்டுமென்று அபிராம் பெற்ற இங்கு அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆட்கொள்ள என்று இந்த பாடலை அழகாக முடிக்கிறார். இந்த பாடலின் பொது பொருளாக அபிராம் பெற்றர் கூறுவது என்னவென்றால், கொடி போன்றவளே, இளைய வஞ்சி மரத்தில் உள்ள பூங்கொம்பு போன்றவளே, எனக்கு பக்குவம் இல்லாவிட்டாலும் அதனை எண்ணாமல் காலமல்லாத காலத்தில் பழுத்த இன்பக்கனியின் திருவுருவமே, வேதமென்னும் மலரில் பரவிய மனம் போல இருப்பவளே, பணியையுடைய பெரிய இமயமலையில் உலாவிய பிடி போன்றவளே, பிரம்மன் முதலிய தேவர்களை பெற்ற தாயே, அடியேன் இப்போது இறந்து அப்பால் இந்த உலகத்தில் மீண்டும் வந்து பிறவாமல் இருக்கும்படி நீயே கருணையினால் என்பால் எழுந்தருளி ஆளாக்க உள்ள வேண்டும் என்று இந்த பாடலை அழகாக அம்பிகையை பார்த்து வேண்டி இனி எனக்கு இறந்து பிறவாத நிலையை அருள வேண்டும் என்று வேண்டி இந்த பாடலை முடிக்கிறார். இங்கனம் அபிராமி பெற்ற அம்பிகையை நோக்கி பிறவாவரம் தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய இந்த ஸ்லோகமானது மிகவும் அழகான இலக்கண நடையில் அவரால் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை நாமும் ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதேகிருஷ்ணா.